வைகுண்டஹ புருஷ பிராணஹ பிராணத பிரணவ பிருதுஹு ஹிரண்யகர்ப்பஸ்ய த்ருக்னோ வ்யாப்னோ வாயுரதோஷஜஹ. பகவானுடைய உத்தமமான நாமாக்கள்ல ராமாவதாரத்தை பிரதானமாக கொண்டதான சில நாமாக்களை பார்த்தோம். ராமோ விராமோ விரஜோ மார்கோ நீயோ நயோ நயஹ வீரஹ சக்திமதாம் ஸ்ரேஷ்டோ தர்மோ தர்மவிதுத்தமா அப்படின்னு. அந்த தர்ம பிரதானமாக இருக்கக்கூடியதான ராமாவதாரம் அந்த நாமாக்களை பார்த்து கொண்டு அந்த ராமனுடைய உயர்ந்ததான உபலட்சித சைத்தன்யம் அதனுடைய ஸ்வரூபம் சுத்த பிரம்மத்தினுடைய ஸ்வரூபத்தை மேலே சொல்லிட்டு வர்றார். வைகுண்ட புருஷ பிராணஹா பிராணதா பிரணவா புருது. இதில் பிருது சக்கரவர்த்தியினுடைய ஸ்வரூபம் அவருடைய நாமாவை அடுத்ததாக இங்கே நம்ம சொல்லணும். இதுவரைக்கும் பிராணதா பிரணவகான பிரணவ மகிமையை விசேஷமாக பார்த்தோம். பிரணவம் என்றால் ஓங்காரம். அந்த ஓங்காரத்தினுடைய மகிமையை விஸ்தாரமாக பார்த்தோம். எல்லா வேதங்கள்லையும் சொல்லப்பட்டது, எல்லோராலையும் துதிக்கப்படுகின்றதான ஓங்காரம். இந்த ஓங்காரமானது அதான் மூலம் எல்லாவற்றுக்கும். உமா அப்படின்னு சொல்றோம் அம்பாளுக்கு பேர். உமா காத்தியாயனே கௌரி காளி ஹைமவதீஸ்வரி அப்படி உமா என்கிற பேரே உகாரம் மகாரம் அகாரம். ஸோ சேத்தன ஓங்காரம். ஸோ உமான்னு ஓங்காரத்தை நாம் சொல்லும் பொழுது அகார உகாரம் அகாரங்களை நாம் எப்படி ஓங்காரம்னு சொல்கிறோமோ அதே விதமாக உமா எனக்கூடிய பேர்லேயும் உகார மகார அகாரங்கள் இருக்கு. அதே போலயே ராமஹாங்கிற இடத்துலையும் ரேபம் இருக்கே அது உகாரத்துக்கு சமானம். வியாக்கரணத்தில் ரேபம்தான் உகாரமாறுது. அதோரோ தப்புதா தப்புது அப்படின்னு ரேபத்துக்கு உகாரம் சொல்லியிருக்க. அந்த உகாரமும் அகாரமும் மகாரமும் ராமநாமாவளியும் இருக்கு. ஸோ இப்படி நீங்கள் பார்த்தாலேயானால் அந்த ஓங்காரமானது எல்லாவற்றையும் ஊடுருவி நிற்கிறது. அந்த ஓங்கார ஸ்வரூபமாக ஓங்கார லட்சியமான ஒரு பிரம்மம் அங்கே இருக்கார் அப்படின்னு அந்த ராம சைத்தன்யத்தை நாம் வசதியாக இப்படி சொன்னோம். பிறகு அந்த ஓங்காரத்தினுடைய ஸ்வரூபம் பல அவதாரங்கள் அந்த சைத்தன்யம் எடுத்து. இந்த அவதாரம்னா என்ன அது முதல்ல நமக்கு தெரியணும். நாமும் பகவானுடைய ஒரு அம்சம்தான். ஆனால் நம்மளுடைய ஸ்வரூபம் என்ன? அஸ்வதந்திரமான ஒரு அம்சம். ஏன் ஜென்மாந்திரத்தில் அவாவா பண்ணினதான கர்மாக்கு தக்கவாறு அவளுக்கு பிறவி கிடைச்சிருக்கு. புண்ணியம் பண்ணினவாளுக்கு உயர்ந்ததான பிறவி, பாவம் கிடைச்சவாளுக்கு மற்றவர்களுக்கு. சதுர்முக பிரம்மாவிலிருந்து ஆரம்பித்த மரங்கொடிகள் வரைக்கும் அத்தனையும் அந்த பரமாத்மாவுடைய ஒரு அம்சம்தான். அவரிடத்துலேருந்து உண்டானதுதான். இந்த உபாதிகள் உண்டாச்சு, அதுக்குள்ள அவர் பூந்துட்டுருக்க. நம்ம சரீரம் உண்டாச்சு, சரீரத்துக்குள்ள பரமாத்மா பூந்து கொண்டிருக்க. ஆனால் இந்த சரீரத்துக்கும் ராமாதி சரீரத்துக்கும் என்ன வித்தியாசம்? ராமன் கிருஷ்ணன் வாமனன் நரசிம்மன் இப்படிப்பட்டதான ஸ்வரூபங்கள்லாம் அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டால் அவைகள் கர்மாவனால உண்டாத. ராமன் ஏன் சார் கஷ்டப்பட்டார் போன ஜென்மாவில் பண்ணினார்லாம் சொல்லப்படாது. ஏன்னா அவர் மாயினால் ஏற்படுத்ததான ஒரு சரீரம். இந்த உலகங்களுக்கு நல்லதை பண்ணணும், இங்கே அதர்மம் ஜாஸ்தியாக இருக்கு, அதர்மத்தை குறைச்சு தர்மத்தை மறுபடியும் நிலநாட்டணும் என்பதற்காக தன்னிடத்தில் அதீனமாக இருக்கக்கூடியதான மாயையை தான் கையாண்டு அதனால் ஒரு உருவத்தை தானாக எடுத்துக்கொண்டார். இந்த இடத்துல பறக்கணுங்கிறதுக்கு நமக்கு சாய்ஸ் கிடையாது, இன்னாருக்கு பறக்கணுங்கிறது நம்மகிட்ட சாய்ஸ் கிடையாது. ஆனால் பகவானுக்கு எங்கே பறக்கணும் எப்படி தோணணும்னு தெரியும், அவருக்கு அந்த சுவாதந்திரியம் இருக்கு. அப்படி எடுத்துட்டதான அவதாரங்கள் பல அவதாரங்கள். அதில் முக்கியமாக இருக்கக்கூடியதான அவதாரங்கள் நமக்கு தெரியும், பாகவதாதி கிரந்தங்களில் விஸ்தாரமாக சொல்லியிருக்க. அதே போல் மற்ற சில அவதாரங்கள் அது அந்த அளவுக்கு நமக்கு தெரியாத போனாலும் இந்த உயர்ந்ததான கிரந்தங்கள் நமக்கு சொல்வது. அப்படிப்பட்டதான அதுக்கு அவதாரங்களில் பிருதுவனுடைய அவதாரம் ரொம்ப விசேஷமானது. அந்த பிருதுவானவர் இந்த பூமண்டலம் முழுக்க இது பசுமாடாக ஆக்கி அதில் வந்து பாலை கறந்து உலகத்துக்கு சகல க்ஷேமத்தையும் கொடுத்தார்னு சொல்றது. அந்த பிருது சக்கரவர்த்தியினுடைய சரித்திரம் நமக்கு பார்க்கணும். ஏன்னா பிருது ரூபமாகவே பகவான் இருக்கார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க, நாம் சுவயம்பூமனும் ஸ்வரோச்சுஷமனும் தைவதமனும் சாட்சுஷமனும் இப்படி மனுக்கள் எல்லாம் பார்க்குறோம். இந்த மனுக்கள் அப்படின்னு சொன்னால் இந்த பிரம்மாவனுடைய வயசு ஒரு 1000 வருஷம், அது அவருடைய கணக்கில், நம்ம கணக்கில் இல்லை. நம்ம கணக்கில் அவர் 1 வருஷம் அவருக்கு 1 நாள் இப்படி, அதுபோல் அவருக்கு 1000 வருஷங்கள். இந்த 1000 வருஷங்களை 14 பிரித்து 72 வருஷங்கள் அவர் கணக்கில் ஒரு மனுவுக்கு கொடுத்தார். இப்படிப்பட்டதான மனுவனுடைய ராஜ்யம் இருக்க, முதல்ல சுவயம்புவ மனு, ஸ்வரோஜஷ மனு, ரைவத மனு, தாமச மனு, இப்போ வைவஸ்வத மனு வந்துடும். என்ன நம்ம சங்கல்பம் பண்ணால் அத்திய பிரம்மணா துதீபரா துவேசேதரா கல்பை வைவஸ்வத மன்வந்தரே அப்படிங்கிறடா நான். ஸோ இப்போ இருக்கக்கூடியதான மனுவுக்கு என்ன பேர்? வைவஸ்வத மனுன்னு பேர். இதே போல் சாட்சுஷ மனுன்னு ஒருத்தர் இருந்த, அந்த சாட்சுஷ மனுவுக்கு குருங்கிற கூடியதான ஒரு பிள்ளை பிறந்தார். அவரிடந்து வந்தது தான் குருவம்சம்னு பேர். அந்த குருவம்சம்னு இருக்கே, அந்த குருவனுடைய பையனானவர் அங்கன். அந்த அங்கனுக்கு வேணன் எனக்கூடியதான குழந்தை பிறந்தார். அந்த வேணன் அங்கனுக்கு சுனீதா எனக்கூடியதான ஒரு அம்மாவுக்கும் பிறந்தவர். இந்த சுனீதாங்கிற பேரெல்லாம் ஏதோ புதுசாக இவா வச்சுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். வேதத்தில் பழைய நாள்லேயே இருக்கு. அது நம்ம யார் தெரியுமான்னா, யமதர்மராஜாவனுடைய பெரிய பொண்ணு, யமதர்மராஜா பொண்ணு சுனீதா. அந்த சுனீதாவை அங்கனுக்கு கொடுத்தா. இவா ரெண்டு பேருக்கும் வேணன் எனக்கூடியதான ஒருத்தர் பிறந்த. அந்த வேணனானவன் ஜென்மாந்தரத்தில் பண்ணின பாப கர்ம வசமாக அவனுக்கு அகங்காரம் ஜாஸ்தியாக, எல்லாமும் தான் தான் முஷத்தி, தனக்கு தான் எல்லோரும் போற்றணும், தான் தான் போற்றப்படணும் அப்படின்னு நினச்சிண்டு யஜ்யாகதைகள்லாம் பண்ணப்படாது, எல்லாம் எனக்கு தான் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்கணும்னு கட்டளை இட்டான். ஏன்னா பூமண்டலம் முழுக்க அதிபதி பாரு, கொஞ்சமாக இருந்தால் பரவாயில்ல, நிக்கல பூமண்டலத்துக்கும் அதிபதி. அப்படி இருக்கிறவனுக்கு கர்வம் வந்துடுது, என்னை விட யார் வசதி? ராஜா சர்வதேவஸ்வரூபனாக இருக்கான், ஆகையால் இந்த ராஜாவுக்கு தான் எல்லாம் கொடுக்கணுமே தவிர இந்திரன் சந்திரன் அக்னி யமன் இவாளுக்கெல்லாம் ஹோமம் பண்ணக்கூடாது, யாகங்கள்லாம் பண்ணப்படாது அப்படிங்கிற கட்டளை இட்டான். இது முதல்ல பார்த்தா ரிஷிகள்லாம், அப்புறம் நேராக போய் நல்ல வழியாக சொன்னால் இப்படி சொல்லப்படாது. நீங்கள் வேத பிரதிபாத்தியமாக இருக்கக்கூடியதான மகாவிஷ்ணுவுக்கு யாகம் பண்ணி கொண்டே இருக்கணும், இப்படி பண்ணலைன்னா தேசத்துக்கே நாசம் வருமப்பா, ஏன்னா அது சரியான வழி இல்லை அப்படின்னு தர்ம மார்க்கம் அப்படின்னு இருக்கணும் அப்படின்னு சொன்னாவாலா. அகங்காரம் கர்வம் தலையில் இருக்கிறவனுக்கு சொன்னால் ஏறுமா? ஏற. ஆனால் என்னவோ சொல்லி பார்த்தா கேட்கலை. ஆனால் மகர்ஷிகளுக்கெல்லாம் என்ன அபிப்பிராயம் தெரியுமோ? லோகக்ஷேமம். உலகத்தில் எல்லோரும் சௌக்கியமாக, ராஜாவும் சௌக்கியமாக இருக்கணும், அதே சமயத்தில் லோகக்ஷேமும் ஏற்படணும். அமாத்தியால் மந்திரிகள்லாம் சொல்லி பார்த்தா கேட்கலை. மந்திரிகள் எப்பொழுதுமே 8 பேர் மந்திரிகள். அந்த 8 பேர் மேலே இன்னொரு கேபினட் ஒன்று இருக்கும், அது என்ன? மகர்ஷிகள் இருக்கக்கூடியதான 8 பேர். 2 பேரும் சொல்லி பார்த்தா யாரும் கேட்கலையம்மா. அப்போ ஏதாவது ஒன்று எமர்ஜென்சி பண்ணணுமோ? அதனால் என்ன பண்ணினா, இந்த ராஜாவை கொன்னுபடுறதுன்னு தீர்மானம் பண்ணிவிட்டார். என்ன பண்ணினா, யஜ்யத்தில் இருக்கக்கூடியதான தர்ப்பம் இருக்கு பார்த்தால, அந்த தர்ப்பத்தை அபிமந்திரணம் பண்ணி போட்டார். அவனுக்கு என்ன ஆயிடுதுன்னு அந்த ராஜாவன் வேணன் பிராணன் விட்டார். இப்படி பண்ணலாமான்னு கேட்டால் லோகக்ஷேமத்துக்காக பண்ணித்தான் ஆகணும்னு தீர்மானம் பண்ணிவிட்டார். அதற்கு பிறகு அந்த வேணன் இருக்கார், அவருடைய தொடைய கடைஞ்ச பிறகு அதில் இருந்து கருப்பாக குறுகினதான ஒரு மனுஷன் பிறந்தார். பிறந்துவிட்டு அந்த மகர்ஷிகளை கேட்டார், என்னையே உண்டு பண்ணினேள், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டார். அவர் பார்த்தாலாம் என்ன பண்ணணும், உட்காருன்னு. நம்ம சாதாரண யாராவது வந்தால் என்ன பண்ணணும், உட்காருங்கோ அப்படிங்கிறோம் இல்லையா? எனக்கு என்ன வேலை இருக்குன்னு முதல்ல உட்காருங்க அப்புறம் சொல்கிறோங்க. அதேபோல் நிஷீதா அப்படின்னார். நிஷீதான்னு உட்காரு, சீதா உட்காரு. அது உட்காருன்னு சொன்னதுனாலேயே அவருக்கு என்ன பேர் இருந்தார்? நிஷாதன்னு பேர் வந்திருந்தவருக்கு. நிஷாதன்னு அவன் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இவள்லாம் அனுப்பிச்சி விட்டேன், அவனோட எல்லா பாபங்களும் போயிடுது. வேதம் நடத்துகிற சரீரத்தில் இருக்கிற சகல பாபங்களையும் அந்த நிஷாதன் அந்த காட்டு மனுஷன் போட்டோன்னு காட்டு கற்றுட்டா விஜய பர்வதத்தினால போன பிறகு அந்த வேணனுடைய சரீரம் சுத்தமாயிடும். பிறகு அந்த வேணனுடைய வலது தோள்பட்டையை எடுத்து அதை களைஞ்ச அதை கடையும் பொழுது அதிலிருந்து ஏற்பட்ட புருது எனக்கூடியதான சக்கரவர்த்தி. ஸோ இந்த புருதுங்கிற சக்கரவர்த்தி வேணனுடைய பிள்ளை. எப்படி சாட்சாத்தா இல்லை, இந்த மகர்ஷிகள் கடைஞ்ச பிறகு அப்பொழுது ஏற்பட்டதான உயர்ந்ததான ஒரு சுரூபம். இந்த வேணன் பிறக்கும் பொழுது தேவலோகத்திலிருந்து புஷ்பங்கள்லாம் கீழே புதுந்தது. அதோடு மட்டுமில்லை, அவருக்கு வந்து ஆஜகவம் எனக்கூடியதான வில்லும் பல அம்புகளும் மேலேருந்து விழுந்தது. அப்படி உயர்ந்ததான ஒரு விசேஷம். இந்த பிரம்மா சாட்சாத் மகாவிஷ்ணுடைய அவதாரம் வேண மகர்ஷி வேணராஜா என்கிறத பிரம்மதேவர் அறிந்தார். ஆங்கிரச மகர்ஷியாக அழிச்சுட்டு வர்றார். வேற ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த வேணனுக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணின. அந்த வேணனானவன் ராஜாவில் ராஜாவாக இருந்தார். இது புருது சக்கரவர்த்தி பட்டாபிஷேகம் பண்ணினதுமே ஆனந்தமாக ராஜ்யத்தை அற்புதமாக பரிபாலனை பண்ணினான். ஏன்னா மகாவிஷ்ணுடைய அம்சமும் இல்லையோ. பாருங்க, ஒரு இடத்துல ரொம்ப மோசமாக இருந்ததுன்னா பிருத்திவி அந்த பூமியை அதுக்கே சரி பண்ணிக்கும். ஒரு ராஜா சரியா இல்லைன்னா கொஞ்ச நாள் ஆனப்புறம் வேற இன்னொன்று வரும். இப்படி யார் கர்ப்பிஷ்டாளாக இருந்தாலும் அந்த கர்ப்பிஷ்டாக இருந்தாலும் அதுக்கு தகுந்தா போல சரியாயிடும். அந்த நேச்சருக்கு தனக்கு தானே அட்ஜஸ்ட் பண்ணக்கூடியதான ஒரு குணம் உண்டு. அதை தெரியாமல் நம்ம என்ன கவலைப்படுறோம், இப்படி ஆயிடுது இப்படி ஆயிடுது, லோகங்கள்லாம் நாசமாக போயிடுதோ, எங்கே போகிறதோ என்னமோ அப்படின்னு நம்ம ரொம்ப கவலைப்படுவோம். கவலைப்பட வேண்டாம், அது அதுக்கு தகுந்தா போல நம்ம பண்ண வேண்டிய முயற்சி நம்ம பண்ணிகிட்டே இருப்போம், அதுக்கு தகுந்தா போல எல்லாம் சரியாயிடும். இப்படி இந்த புருது சக்கரவர்த்தி கொண்டானார். தேசத்தை ரொம்ப நன்னா பரிபாலனை பண்ணிட்டு இருந்தார். எல்லாமும் நன்னா தான் இருக்கு, ஆனா என்ன ஆச்சுன்னார், ஆகாரம் கிடைக்கல. லோகத்துல ஜனங்கள் நல்ல வழியில இருந்தா தான் இந்த பூமாதானவர் சசிய சமிருத்தியாக கொட்டுவார். பூமியை நம்பினவர் ஒரு நாளும் கெட்டு போனது இல்லை. அந்த பூமியில எல்லா பதார்த்தங்களும் கிடைக்கும். அப்படி இருந்த போதிலும் வெகு நாட்களாக இவர் புருது மகாராஜா பட்டத்துக்கு வந்த பிறகும் தானியங்கள் முளைக்கலை, காய்கறிகள் ஒன்றும் உண்டாகல, எங்கே பார்த்தாலும் க்ஷாமம் இருந்தது. புருது சக்கரவர்த்திக்கு கோபம் வந்தது. ஏன் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன, வேண மகாராஜா இருக்கிற வரைக்கும் பயந்து அவருக்காக எல்லாத்தையும் கொடுத்தேன், என்னிடத்துல பூலோகத்துக்கு கொடுக்க வேண்டியதான தர்மமெல்லாம் ஆயிடுது, தர்மம் இருந்தால் தானே என்னால் கொடுக்க முடியும், ஆகையால் ஜனங்களுடைய புண்ணியமும் எல்லாம் போடுது. ஏன்னா வெகு நாட்களாக வேணராஜா அவருடைய ஒரு ராஜ்யத்தில் இவா யாகம் பண்ணலை, யஜ்யம் பண்ணலை, ஜபம் பண்ணலை, கோபம் பண்ணலை, இது எது பண்ணாலும் ஜபமே பண்ணுறது விட்டுவிட்டா. ஏன்னா வேணராஜா அவருடைய கட்டளை அப்படி இருந்தது. ஆகையால் ஒரே க்ஷாமம் ஏற்பட்ட பொழுது என்னால் எதையும் கொடுக்க முடியாது அப்படின்னா புருது மகாராஜா கோபம் வந்தது. ராஜாவா நான் இருக்கேன், இவ்வளவு நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கேன், எல்லாமும் நான் பண்றதெல்லாம் லோகக்ஷேமத்துக்காக பண்ணி கொண்டிருக்கேன், இன்னும் புண்ணியம் போறலன்னு என்னமா அர்த்தம் அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த பூமாதாவை கொல்றதுக்காக தன்னுடைய ஆஜகவம் எனக்கூடியதான வில்ல எடுத்துட்ட. பூமாதா என்ன பண்ணிட்டு ஒரு பசுமாடு வேஷத்தை எடுத்துட்டு ஓட ஆரம்பிச்சு, இவரும் அதற்கு பின்னால ஓடினார். வெகு நாட்கள் ஓடினார், வெகு வருஷங்கள் ஓடின அவளை பிடிக்கணும்னு. கடைசியில் என்ன பண்ணினாலும் பிடிக்க முடியல, ஓடிண்டே இருக்க. அப்புறம் ஒரு நாள் காரணம் பண்ணிவிட்டார், இந்த பக்கம் அந்த பக்கம் ஓட முடியாமல் ஒரு முறையில் பிடிச்சி விட்டார். அப்போ அந்த பூமாதா சொன்னாலாம், நீங்கள் என்னை கொல்றதுக்காக வந்துட்டுருக்கேன், என்னை கொன்ன பிறகு உங்கள் ராஜ்யம் எங்கே இருக்கும், பூமாதா இல்லைன்னா ஜனங்கள் எங்கே இருப்பா, கொஞ்சம் யோசனை பண்ணிடலா, என்ன கொல்லத்தில் உங்களுக்கு என்ன இவ்வளவு ஒரு பிடிவாதம் அப்படின்னு கேட்டார். அப்போ சொன்ன, பூமாதா இருக்கிறது நான் பூபதி, பூபதினா பூமிக்கே அதிபதி, பூமிக்கு அதிபதியாக இருக்கிறவன் ஜனங்களுக்கு எல்லாவற்றையும் கொண்டு வந்து கொடுக்கணுங்கிறதல்லவா முக்கியமான காரியக்கிரமம், அப்படி இருக்கும்பொழுது அதை கொடுக்காம ஜனங்களுடைய புண்ணியமே இல்லை, நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் என்ன இது, ஆகையால் சரியா இல்லையே, அதற்காகத்தான் கொல்ல போகிறேன் ஒன்று அப்படின்னு. இல்லை, உங்கள் நீங்கள் இத்தனை நாளாக பண்ணின பிறகு புண்ணியமெல்லாம் வந்துட்டா இருக்கு, ஜனங்கள்லாம் புண்ணியம் பண்ணியிருக்கா நீங்கள் ராஜாவா ஆன பிறகு, ஆகையால் நான் பசுமாடு வேஷத்தோடு இருக்கேன், என்னுடைய பாலை கறந்து பூமியில் கொட்டுக்கோ, அப்புறம் பூமியிலேருந்து சசி சமிருத்தி ஜன அதிகமாக வரும் அப்படின்னு சொன்னேன். அதை சொன்னதுமே பூமாதாவை கறந்து அந்த பூமியில் கொட்டின பிறகு சசி சமிருத்தி அத்தியதிகமாக ஏற்பட்டது அப்படின்னு. ஜனங்களுக்கெல்லாம் முன்னால் இல்லாத அளவுக்கு எல்லா விதமான ஆகாரங்கள்லாம் கிடைச்சதா, பூமி பழுக்க ஆரம்பித்தது, பூமி கொடுக்க ஆரம்பித்ததுன்னு அதை தாங்க முடியாது நம்மளால், எல்லாமும் கிடைக்கிறது. இந்த நீங்கள் என்னென்ன உங்கள் வாழ்க்கையில் வேணுமோ, சேர் வேணும், டேபிள் வேணும், இரும்பு வேணும்னு எல்லாம் பூமியில் தான் கிடைக்கும். அதேபோல் ஆகாரம், பசுமாடு சாப்பிட்டா அதுக்கு நெல், இது பால், எல்லாமே பூமா தான், பரம்பரையாக பூமி தான் எல்லாத்துக்கும் காரணம். அப்படி அந்த பூமி சசி சமிருத்தியோட அமிதமாக கொடுக்க தொடங்கிட்டு அப்பொழுது பூமாதாவுடைய ஒரு கௌரவத்தினால விசேஷமாக எல்லாத்தையும் ராஜ்யம் மறுபடியும் ரகுவம்ச மகாராஜா காலத்தில் எப்படி வந்ததோ அது மாதிரி ஆயிடுதான். அப்படி விசேஷமாக ஆன அந்த பூமண்டலத்தை கொண்டு அதுக்கப்புறம் கஜானா ரொம்பி போயிடுது, கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அவ்வளோ வந்ததுமே அஸ்வமேத யாகம் பண்ண தொடங்கினர். இப்படி அஸ்வமேத யாகம் பண்ணும் பொழுது இந்திரனுக்கு அசூயம் வந்துடுது, ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா லோகத்தில் சாதாரணமாக ஒரு மனுஷியால் இருந்தால் பரவாயில்ல, உலகத்தில் எல்லோருமே ஸ்தோத்திரம் பண்ணுற அளவுக்கு வந்தாச்சுன்னா ரொம்ப பெரிய பர்சனில் இருக்கிறவளுக்கு ஒரு கவலைத்தானே. இந்த அளவுக்கு இவர் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கார், பூமாதா சசிய சமிருத்தியோடு எல்லாவற்றையும் கொடுக்கிறாள் என்று சொன்னதுமே அவன் பார்த்தானா, ஓஹோ இனிமேல் இந்த புருது சக்கரவர்த்தியானவர் நம்மளை மிஞ்சி போயிடுவாரோ. ஏன்னா தேவலோகத்தில் தேவதைகள் எந்த ஒரு சந்தோஷமும் ஆனந்தம் இருக்காளோ அந்த ஆனந்தம் இங்கே பூலோகத்தில் மனுஷியால் அனுபவிக்கிறான். இன்னும் அவள் சொல்லக்கூடியதான புண்ணியாதிகள்லாம் பார்த்த பிறகு அவருக்கு ஆச்சரியம் வந்திருக்கான், இவ்வளவு புண்ணியம் இருந்ததே, ஆனால் ஒருவேளை இவர் என்னையும் ஜெயிச்சு விடுவாரோ அப்படின்னு. இவரும் அஸ்வமேத யாகம் பண்ண தொடங்கினார், அஸ்வமேத யாகம் ஆயிண்டே இருக்கு. அந்த சந்தர்ப்பத்தில் இந்திரன் கோபம் வந்து இவர்கிட்ட அசூயப்பட்டு அந்த அஸ்வமேத யாகத்தினுடைய குதிரையை அவன் எடுத்துன்னு போயிட்டான். இது சாதாரணமாக இந்திரன் வேலை தான், அது எப்பொழுதும் அப்படி நடந்தது, புராணங்களில் இது வந்துட்டே இருக்கும். ஏதோ ஒரு பிரதிபந்தகம் பண்ணும், இது சுலபமாக பண்ணலாம், ஏன்னா இந்திரனுக்கு பலம் ஜாஸ்தி. அஸ்வமேதத்தை அங்கே அந்த குதிரையை அப்படியே விடுவா, தேசம் தேசம் போயிட்டே இருக்கும். அந்த குதிரையை நம்ம தேசத்தில் விட்டோம்னா அது பாட்டுக்கு வழி விட்டேன்னு நீங்கள் ஒத்துண்டா போல, வழி விடாமல் அதை தடுத்து நிறுத்தின இல்லையானால் அப்போ யுத்தத்துக்கு வருவா. இது அந்த அஸ்வமேத யாகத்தினுடைய ஒரு கட்டுப்பாடு. இந்த இந்திரன் ஒரு இடத்துல போய் நிறுத்தி பிடிச்சிவிட்டான், பிடிச்சிட்டதுமே யுத்தம் நடந்தது. அப்போ விஜிதாஸ்வன்னு இவருடைய பிள்ளை, யார் பிருது சக்கரவர்த்தியினுடைய பிள்ளை விஜிதாஸ்வன்னு பேர், அவருக்கு ஏதோ ஒரு பேர் இருக்கு. அந்த குதிரையை ஜெயித்த இந்திரனை ஜெயித்ததுனால அவருக்கு விஜிதாஸ்வன்னு பேர் வந்து அப்படியே அவன் இந்திரனையும் ஜெயிச்சு விட்டான், அந்த குதிரையை கொண்டு வந்தான். அமிதமான பிரபூதமான தனத்தினால அஸ்வமேத யாகத்தை பண்ணினார். அஸ்வமேத யாகத்தை பண்ணி ரொம்ப சந்தோஷப்பட்டு ஜனங்களை சந்தோஷப்படுத்தி தர்மத்தை மறுபடியும் நிலைநாட்டினார். அதற்கு பிறகு அந்த பூமாதா, நீங்கள் இவ்வளோ தூரம் என் இடத்துல அபிமானத்தோடு இவ்வளோ பண்ணினத்தினால் ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி தனக்கு பிருத்வி எனக்கூடியதான பிருதுவனுடைய பெண், அதனால் பிருத்வி அப்படின்னு பிருது சக்கரவர்த்தி பெண்ணாக இருந்து கொண்டு லோகத்தில் எல்லோருக்கும் நன்மையை பண்ணினான்னு மகாவிஷ்ணுடைய அவதாரங்களில் ஒரு அவதாரமாக பிருது சக்கரவர்த்தியை சொன்னார். பிருதுவன உலகம் முழுக்க வியாபித்தவர்னு அர்த்தம், வியாப்திங்கிற அர்த்தத்தில் நாம் பிருதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆகையால் நெடுக எங்கும் தேசம் முழுக்க வியாபித்து இந்த தேசத்துக்கு முழுக்க ஒவ்வொரு மூலையிலையும் தன்னுடைய பேரும் புகழும் அதே போல் ஜனங்களுக்கு வசதியும் பண்ணியிருக்கிறதுனால அவருக்கு பிருதூர் பேர். ஆகையால் ராம சைத்தன்யம் சுத்த பிரம்மமாக இருந்து கொண்டு சுத்த பிரம்மமே இன்னொரு அவதாரமாக பிருது அவதாரமாக ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த பிருதுவானவர் இப்படி வெகு நாட்கள் பல வருஷங்கள் ராஜ்யத்தை பரிபாலனை பண்ணி பிறகு அவர் காட்டுக்கு போய் தபஸ் பண்ணிட்டு அப்படியே சரீரத்தை தியாகம் பண்ணுறார். அந்த பிருது சக்கரவனுடைய ஆத்துக்காரை அர்ச்சிஸ்ன்னு பேர் அந்த அம்மாவுக்கு, அவளும் அவரோட பிராணம் விட்டார் அப்படின்னு ஐந்து குழந்தைகள். அதற்கு பிறகு பிருது சக்கரவர்த்தியினுடைய பையன் விஜிதாஸ்வன், அவன் என்ன பண்ணான் தெரியுமோன்னா, ராஜ்யம் முழுக்க அப்பா எனக்கு கொடுத்துருக்கார், நான் ஒத்தனே ஏன் பரிபாலனை பண்ணணும் அப்படின்னு ராஜ்யத்தை அஞ்சா பிரித்து பூமண்டலம் முழுக்க அஞ்சா பிரித்து என்ன பண்ணார், அஞ்சு பாகங்களாக மற்ற நாலு குழந்தைகளுக்கும் நாலு தம்பிகளுக்கும் கொடுத்துட்டான். இப்படி யாராவது நினைப்பாளா லோகத்தில் பாருங்க, ஒரு 100 ரூபாய் வந்தாலும் அது எனக்கு தான் ஜாஸ்தி வரணும், உமக்கு குறைச்சல்னு 1000 சாக்கு சொல்வார். இது பாருங்க, ரொம்ப நிறைய காசு இருந்த போதிலும் முன்னோர் வேண்டிய காசுன்னா சொத்துன்னு சும்மா வருதோ இல்லையோ, அதை எனக்கு தான் வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனுஷர்களுக்கு இருக்குமா. ஆனால் என்னாச்சுன்னர், அது இல்லாமல் பண்ணினா அந்த பிருதுவனுடைய ஒரு கௌரவம் அப்படின்னு விசேஷமாக பிருது சக்கரவர்த்தியுடைய ஸ்வரூபம் சர்வ வியாபகமாக உலகம் முழுக்க எப்பொழுதும் நல்ல எண்ணங்களோடு இருக்கணும் என்கிறத காண்பித்ததான மகாத்மா பிருது. ஆகையால் அவர் பேரை தானே எடுத்துட்டார். ஆகையால் பிரபஞ்ச ரூபேண விஸ்திருதத்வாத் பிருது, உலகத்திலேயே பிரபஞ்ச ரூபமாகவே விஸ்தாரமாக இருக்கிறதுனால வியாபித்து இருக்கிறதுனால பிருது. அதற்கு பிறகு ஹிரண்ய கர்ப்பா சம்பூதி காரணம் ஹிரண்யம் அண்டம் யத் வீரிய சம்பூதம் ததஸ்ய கர்ப்பே இது ஹிரண்ய கர்ப்பா. அடுத்ததாக ஹிரண்ய கர்ப்பர்னு பேர். இந்த ஹிரண்ய கர்ப்பரை சம்பூதிஞ்ச விநாசஞ்ச யஸ்தத்வேதோ பயகசா அப்படின்னு சொல்லி ஈஷாவாசிய உபநிடத்தில் சம்பூதி விநாசம் அப்படின்னு ரெண்டை சொல்லியிருக்கு. அது சம்பூத்தின்னு அசம்பூத்தின்னு சொல்லணும். நாம் வாழ்க்கையில் எப்படி வாழணும் அப்படின்னு ஸ்ருதி சொல்லுது. முதல்ல ஈஷா வாஸ்யமிதம் சர்வம் எத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத் தேன தியக்தேன புஞ்சிதாக மாக்ரத கஸ்ய சித்தனம் அப்படின்னு, தாங்கள் பார்க்கக்கூடியதான எல்லா பொருளையும் ஈஸ்வர பாவனையோடு பார்க்கணும். இந்த டேபிளை பார்த்தாலும் அந்த ஈஸ்வரன் நினைங்க, புஸ்தத்தை பார்த்தா ஈஸ்வரன் நினைங்க. ஒவ்வொன்றிலையும் ஈஸ்வரன் இருக்கார், பகவான் ஒவ்வொன்றிலையும் இருக்கார். எப்படி இருக்கார், சத்ரூபமாக இருக்கார். அவர் சத்ரூபமாக இருக்கத்தோட்டு தான் அது இருக்குன்னு தாங்கள் அறிகிறீர்கள். எந்த பொருளையும் இருக்கு இருக்குன்னு அறிவதனால காரணம் என்ன, ஏன் அறிகிறேன். இதை வந்து இது நூல் வேஷ்டி காட்டன் வேஷ்டி, ஏன் காட்டன் வேஷ்டின்னு சொன்னீர்கள், அது நூலால் செய்யப்பட்டது காட்டன் வேஷ்டிங்கிற. சில்கு சாரிங்கிறள், ஏன் அது சில்குனால் பண்ணப்பட்டது சில்கு சாரிங்கிறள். அதே போலயே சன்கடகான்னு சொல்றோம், ஏன் சத்துலேருந்து உண்டாச்சு. ஸோ உலகம் முழுக்க எந்த பதார்த்தமும் சத்துலேருந்து உண்டாச்சு, அதனால தான் சன்கடகா சன்பட்டா. சேர் இருக்கு, டேபிள் இருக்கு, இன்னும் கதவு இருக்கு, வா செவர் இருக்கு, மனுஷன் இருக்கான். இந்த இருக்கான்னு இருக்கான்னு இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, அந்த இருத்தலுங்கிறது தான் பிரம்மம். அவரிடத்துல தான் உலகங்கள்லாம் உண்டாச்சு. அப்படி சகல பதார்த்தங்களும் அதுலேருந்து உண்டாச்சு. அந்த பரமாத்மா எல்லா பொருளையும் இருக்கார் என்கிறதை உணரணும். ஆகையால் நீங்கள் எதை பார்த்தாலும் பரம்பொருளாக பார்க்கணும். இதுதான் முதல் உபதேசம். ஸோ எந்த பொருளை பார்த்தாலும் அப்பொருளில் பகவானுடைய சத்துவத்தை தாங்கள் அறியணும் அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் சரியாக வரல சார். என்ன, பகவானை பார்த்தா நமக்கு டே டு டே ஆக்டிவிட்டிஸ் வரல. அன்னத்தில் பகவானை பார்த்தா அன்னத்தை சாப்பிட்றது எப்படின்னு தோன்றதுன்னு, தீர்த்தத்தை பகவான் பார்த்தா பகவானை குடிக்கிறேன்னு தோன்றது, நமக்கு அவ்வளோ சரியாக வரல இது அப்படின்னு தான் சில பேர். இந்த பாவனை தான் சொன்னார், இதை பாருங்கன்னு சொன்னார். ஆனால் இவன் அதெல்லாம் பார்க்க முடியாது சார். ஏன்னா நம்ம பார்க்கக்கூடிய விவகாரத்தில் எல்லாம் அது போய் எப்படி நம்ம ஈஸ்வரன்னு பார்க்கறது அப்படின்னாலும் அந்த மனப்பக்குவம் வரலை. அதுக்காக என்ன சொன்னார், இப்படி வராதவாளுக்கு நான் இன்னொரு உபாயம் சொல்கிறேன். குர்வன் நேவேக கர்மாணி உங்களுக்குன்னு கொடுத்ததான டியூட்டியே பண்ணிகிட்டே இருக்கும். அதில் பலத்தை எதிர்பாராமல், இது வரலையே அது வரலையே எனக்கூடியதான எண்ணம் இல்லாமல், சந்தியாவந்தனம் தேவ பூஜை அது இது எல்லாத்தையும் பண்ணிகிட்டே இருந்தா ஈஸ்வரனுக்காக பண்ணிகிட்டே இருக்கணும். எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்க வேண்டாம். ஏன்னா கேட்டீங்கன்னா அதான் சார் கிடைக்கும், கேட்காம இருந்தால் மோட்சமும் கிடைக்கும் இதுவும் கிடைக்கும். அனாவசியமாக கேட்டு உங்களுக்கு வர வேண்டியதான பதார்த்தத்தை குறைச்சிக்காதுப்பா. ஆகையார் எதிரையும் அகங்காரம் இல்லாமல் அபிமானம் இல்லாமல் பண்ணிக்கொண்டே இருந்தோம். உங்களுக்கு வேண்டியதான கர்மாக்களை, உங்களுக்கு விகிதமான கர்மாக்களை ஒரு நாள் அதை பலிக்கும். ஏன்னா ஒரு நாள் பலிச்சு என்ன சார் வேணும், இன்றைக்கி என்ன வேணும் எனக்கு சொல்கிறா இல்லையா. இன்னைக்கு வேணும்னு நினச்சேன்னா இன்னைக்கு நீங்கள் எதை கேட்குறோ அதுதான் கிடைக்கும், மேலே கிடைக்காது. ஆனால் உங்களுக்கு எப்போ கொடுத்தா கரெக்டாக அதில் ஒரு தொந்தரவு வராதோ அந்த சமயம் பார்த்து கொடுப்பேன். ஒரு நாள் கூட ஒரு நிமிஷம் கூட லேட் பண்ண மாட்டேன். உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுது அது வரணுமோ, எப்பொழுது வந்தால் நீங்கள் நிஜமாகவே சந்தோஷமாக இருக்கீளோ அந்த சமயத்தை தேடி பகவான் அதை கொடுப்பார். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், பலத்தை எதிர்பாராமல் கர்மாவை பண்ணிக்கொண்டே இருக்கணும். உங்களுக்கு வெயில் எல்லாம் இல்லை, உங்களுக்கு எது சொல்லியிருக்கோ அதை மட்டும் பண்ணினா போதும் அப்படின்னு ரெண்டாவது பலத்தையும் சொன்னார். இப்படி ஞானம்ங்கிற ஒரு மார்க்கமும் கர்மாங்கிற ரெண்டு மார்க்கமும் சொன்ன. பிறகு கர்மாங்கிற ரெண்டாவது மார்க்கம் சொன்னேட, அந்த கர்மா எத்தனை விதம்னர், இந்த பிசிக்கலாக சரீரத்தோடு பண்ணக்கூடியதான கர்மா ஒன்று, ரெண்டாவது மனசுனால பண்ணக்கூடியதான கர்மா ஒன்று இல்லையா. மனசுனாலேயே தியானம் பண்ணுறோம், மனசுனாலேயே ஜபம் பண்ணிட்டு இருக்கோம், சரீரத்தினால பூஜை பண்ணுறோம், ஹோமம் பண்ணிட்டு இருக்கோம், இப்படி சரீரத்தினால நாலு பேருக்கு சோஷியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதெல்லாம் ரொம்ப நல்லதுதான். ஆனால் இந்த கர்மாக்களை படி சரீரத்தினால பண்ணக்கூடியது சிலது, மனதினால பண்ணக்கூடியது சிலதுன்னு இருக்கு. சரி, இதை தனித்தனியாக இதை மட்டும் பண்ணலாமா அதை மட்டும் பண்ணலாமான்னு, சரீரத்தினால பண்ணக்கூடியதான கர்மாக்களையும் பண்ணுங்க, அதோட மனசினால பண்ணக்கூடியதான உபாசனையும் பண்ணுங்க, இதையும் அதையும் சேர்த்து பண்ணுங்கோ. அவித்யா மிருத்யம் தீர்த்வா வித்யாமிருதம் அஸ்னுதே, அவித்யா கர்மாக்கள்னால மிருத்யம் தீர்த்வா சுவாபாவிகமான பிறந்தமேதிக்கு நமக்கு இருக்கக்கூடியதான விருப்பு வெறுப்புகளை தாண்டி வித்யா உபாசனையினால் அமிர்தம் அஸ்னுதே, தேவதாபாவம் உங்களுக்கு கிடைக்கிறது. இந்த மானிடனாக இருக்கக்கூடியதான நிலையை விட்டு தேவமாக நீங்கள் ஆகக்கூடியதான ஸ்வரூபம் வரும் அப்படின்னு முதல்ல சொன்னார். ரொம்ப நல்லா தான் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு சந்தேகத்துக்கு முடிவே இல்லை வருங்க. சரி, கர்மாவும் பண்ணுறேன், ஸ்பேர் டைம் இருந்ததுன்னா உபாசனம் பண்ணுறேன். சரி, உபாசனம் பண்ணும் பொழுது அது அவ்யக்தமாக உருவம் இல்லாததாக பகவானை உபாசனம் பண்ணுமா, உருவத்தோட கூடின பகவானை உபாசனம் பண்ணுமா? டவுட். நீங்கள் சொன்ன பிறகு தான் சார் எனக்கு இந்த டவுட் வருதுன்னு அர்த்தம். இப்படியெல்லாம் உபாசனம் பண்ணணுமா அப்படின்னா, கொஞ்ச நேரம் அதையும் உபாசனம் பண்ணுங்க, கொஞ்ச நேரம் இதையும் உபாசனம் பண்ணுங்க. அதான் அசம்பூதி சம்பூதி. சம்பூதினா பிறந்ததாக, பகவான் கிருஷ்ண பரமாத்மா பிறந்தார், பகவான் இப்படி சங்கசக்கர கதாபாணியே பிறந்தார், அவருடைய லீலைகள் இவெல்லாம் தியானம் பண்ணுங்க. அதே போல அதுக்கு மேலே அவ்யக்தமாக ஒரு ஸ்வரூபமாக இருக்கார் அப்படின்னு அவரை தியானம் பண்ணுங்க. ஏன்னா கொஞ்ச நேரம் அது, கொஞ்ச நேரம் இல்லை. ஏன்னா அவ்யக்தமாக நிலையில் தியானம் பண்ணுவது என்கிறது எப்பொழுதும் எல்லோராலையும் முடியாது. ஆனால் அதுதான் வசதி. உருவமே இல்லாதான அந்த ஸ்வரூபத்தை நாம் தியானம் பண்ணணும். ஆனால் அது எல்லோராலையும் முடியாது. ஏன்னா நம்ம ஒரு உருவத்தை பிடிச்சோண்டு தான் நம்ம மனசுக்கு வழக்கம் இருக்கு. ஆகையால் இதையும் அதையும் மாற்றி மாற்றி பண்ணுங்க. ஓங்கார உபாசனம் பண்ணுங்க, அல்லது வேற நிஷ்கலமான ஒரு பிரம்ம உபாசனம் பண்ணுங்க, அல்லது உருவத்தோடு இருக்கக்கூடியதான அம்பாள உபாசனம் பண்ணுங்க. சசங்க சக்கரம் சகிரேட்ட குண்டலம் சபீத வஸ்திரம் சரசீரு வட்சணம் சஹார வட்டஸ்தலோபி கௌஸ்துபம் அப்படின்னு அவரை உபாசனம் பண்ணுங்க. வேண்டாம் சொல்லலையே. இல்லை, கணபதியை உபாசனம் பண்ணுங்க. அகஜானன பத்மார்க்கம் கஜானனமஹர்நிஷம் அநேகதம் தம் பக்தானாம் ஏகதம் தம் உபாஸ்மே, இப்படி பகவான உபாசனம் பண்ணுங்க. ஏதோ ஒரு உபாசனம், உருவத்தோட ஒரு உபாசனம், உருவம் இல்லாததான உபாசனம் சேர்த்து சேர்த்து பண்ணணும். ஆகையால் ஒரு மனுஷன் தனக்கு விகிதமான கர்மாக்களை பண்ணிக்கொண்டே அப்பப்பொழுது உபாசனம் பகவன் நாமாவை சொல்லிக்கொண்டே இருக்கிறது, பகவன் நாமாவினுடைய அர்த்தத்தை மனசால் அனுசந்தானம் பண்ணி கொண்டு இருக்க வேண்டியது. இப்படி பண்ணிக்கொண்டே இருந்தவிடையானால் மிக உயர்ந்ததான நிலையை அடைவீர்கள் அப்படின்னு சொல்றது ஈசாவாசிய உபனிஷத்து. அதுல சம்போதிஞ்ச விநாசஞ்சேதோ பயகுசான்னு சொல்றது பத்தியில, நிர்குணமான உபாசனமும் சகுணமான உபாசனையும் சேர்த்து பண்ணணும்னு. அந்த சம்பவம் தான் ஹிரண்ய கர்ப்ப சம்பூதி காரணம். ஹிரண்ய கர்ப்பர் என்கிறவர் இவர் தான் சம்பூதி. இவர் உண்டாகிறதுக்கு காரணமா இருக்கிறது அசம்பூதி. அவர் ஹிரண்மயம் அண்டம் யத்வீரிய சம்பூதம், ஹிரண்மயமான ஒரு அண்டம், தங்கமயமான ஒரு அண்டம் எவரிடத்திலிருந்து உண்டாச்சோ அவருக்கு ஹிரண்ய கர்ப்பர்னு பேர். இவ்வுலகம் எல்லாம் சேர்ந்து தங்கம் போல இருக்கு. இதை தன் வயத்தில் வைத்து கொண்டிருந்தாராம், வயத்தில் வைத்து கொண்டிருக்கான அவர் அதை வெளியே கொண்டு வந்தார்னு அர்த்தம். அப்படி அவருக்கு ஹிரண்ய கர்ப்பர், ஹிரண்ய கர்ப்பர் தன் வயத்தில் இருந்தவர். அதனால தான் இன்னொருத்தருக்கு தானம் பண்ணும் பொழுது இந்த மந்திரம் சொல்றார், ஹிரண்ய கர்ப்ப கர்ப்பஸ்தம், ஹிரண்ய கர்ப்பரை தன் கர்ப்பத்தில் வைத்து கொண்டவர், ஹேம பீஜம் தங்கத்தையே பீஜமாக இருந்தவர், விபாவசோஹோ அனந்த புண்ணிய பலதம், நீங்கள் கொடுக்கக்கூடியது ஒரு ரூபாவாக இருந்தாலும் உங்களுக்கு திரும்பி வர்றப்போ ஒரு கோடி ரூபாவாக வரணும். அனந்த புண்ணிய பலதம். அதான் நம்ம மதத்துக்கும் மற்றவர்களுக்கும் சயின்ஸ் என்ன சொல்கிறது, சவத்தில் பந்து வீசினேன்னா அந்த பந்து திரும்பி உங்ககிட்ட தான் வரும், எவ்வளோ வேகமாக வீசினேடோ அவ்வளோ வேகமாக தான் வரும். ஆனால் எங்கள் மதத்தில் அப்படி இல்லை, நீங்கள் ஒரு ரூபா கொடுத்து ஸ்ரத்தையோடு கொடுத்தேன்னா அது கோடி ரூபாவாக திரும்பி வரும். தேசே காலேச பாத்திரேச்சா. மதராஸில் பண்ணினா தானம் ஒரு மாதிரி, காசியில் பண்ணினா ஒரு தானம் ஒரு மாதிரி. ஏன்னா புண்ணியக்ஷேத்திரத்தில் பண்ணினா அதிகமான பலம், அதே போலே சாதாரண நாட்களில் பண்ணினா ஒரு பலம், விசேஷமான நாட்களில் பண்ணினா அதுக்கு அதிகமான பலம். சாதாரணமான பாத்திரத்தில் கொடுத்தா ஒரு வியக்திக்கு கொடுத்தா ஒரு பலம். வேதாத்தியனம் பண்ணிட்டு சாஸ்திராத்தியனங்கள்லாம் பண்ணிட்டு ஆச்சாரத்தோடு இருக்கக்கூடியதான ஒரு மகானுக்கு பண்ணினா அதை விட அதிகமான ஒரு பலம். ஆகையால் கொடுக்கறது ஒன்றா இருந்தாலும் அது ரிட்டர்ன் ஆனது உங்களுக்கு அதிகமாக இருக்கு. அதனால் என்ன பண்ணணும்னு, எப்போ தியானம் பண்ணும் பொழுது அவரை நினச்சுண்டு தியானம் பண்ணுங்க. யார? பகவான் பரபிரம்மத்தை. ஓம் தத்ததி பிரம்மணா நிர்தேசத்ரிமிதஸ்மிருதா அப்படின்னு அந்த பிரம்மத்தை நினைக்கணும். அந்த பிரம்மம் யார் சார்? ஹிரண்ய கர்ப்பகர்ப்பஸ்தம் ஹேமபீஜம் விபாவதோ அனந்த புண்ணிய பலதம். இதுக்கு என்ன கேட்குற? அத சாந்தியும் பிரயத்தி, வேற ஒன்றும் கேட்கணும், மனசாந்தியை கொடுங்க. அத சாந்திம்ப்ர எச்சமே. எனக்கு வாழ்க்கையில் எத்தனையோ கொடூரமான பாபங்கள் தங்கி இருக்கு. என்ன எனக்கு வரக்கூடியதான ரிசல்ட்டை பார்த்தாலே தெரிகிறது, எந்த ஜென்மாவில் எந்த பாபம் பண்ணினேனோ தெரியலையே. எல்லா ஜனங்களுக்கும் கிடைக்கக்கூடிய விஷயமும் நமக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற சோதனாலக்கும் நேரு பாத்திரமான உலகத்தில் வேற யாருமே கிடைக்கலையா? எல்லா ப்ராப்ளம்ஸும் எனக்கு தான் வந்து சேரணுமா அப்படிங்கிறது. அப்படி அயர்வாள் சொல்றாங்க, கொஞ்சம் யோஜனை பண்ணியிருக்க, நம்ம வச்சு தான் அவர் சொல்லிட்டு இருக்க. இப்படி எல்லோருக்கும் கிடைக்கிறதே நமக்கு கிடைக்கலன்னு என்ன சொல்லணும்? நம்ம என்ன குறைஞ்சி பண்ணி நல்லா யோஜனை பண்ணி பார்த்தேன்ல. அப்ப என்ன சொல்லணும்? ஏதோ பிரதிபந்தங்களுக்கு ஜென்மாந்திரத்தில் எதை பண்ணினுமோ தெரியல, அதெல்லாம் என்னை விட்டு போகணும் அப்படின்னு ஏதோ தானம் பண்ணிட்டு இருக்கேன். அந்த தானம் பண்ணும் பொழுது நினைக்கிறேல அந்த கிரண்யகர்ப்பனா இருக்கிறவர் யார்? இந்த பரமாத்மா தான் சொல்றார். கிரண்யகர்ப்பதம் பூதி காரணம், கிரண்யகர்ப்பரும் உண்டாரதுக்கு காரணமாக இருக்கக்கூடியதான கிரண்மயம் அண்டம் எத்வீரிய சம்பூதம். கிரண்மயமான அண்டம் யாருடைய வீரியத்தினால உண்டாச்சோ ததஸ்ய கர்ப்பே, அது இவருடைய கர்ப்பத்தில் இருக்குன்னு கிரண்ய கர்ப்பா. அடுத்த நம குருதோ கிரண்ய கர்ப்பத்ருக்னா, அடுத்தது சத்ருக்னஹான்னு பேர். இப்போ ராமாவதாரம்னு சொல்லிகிட்டே இருக்கேன், இன்னும் விடலை. அவருக்கு சத்ருக்னன்னு ஒரு தம்பி இருந்தார். தம்பின்னு சொன்னா ராமனோ லக்ஷ்மணனோ பரதனோ சத்ருக்னோ எல்லாரும் மகாவிஷ்ணுடைய அம்சங்கள் தான். பிரதானமான அம்சம் ராமன், ஆதிசேஷனாக இருக்கிறவர் அவர் லக்ஷ்மணனாக பிறந்தார். அதே போலயே அவருடைய குணம், அவருடைய கையில் இருக்கக்கூடியதான சக்கரமானது சத்ருக்னா ஆயிடு. அந்த சக்கரஸ்வரூபம் சத்ருக்னன். இந்த சத்ருக்னன்னு சொன்னா சத்ருக்களை கொல்வதற்காக வந்தவர். அதே போலயே நம்ம வேதாந்த வாசமையானால் முக்கியமாக நமக்கு என்ன வரணும்? உள்ள இருக்கிற சத்ருக்கள் நம்மளை விட்டு போகணும். அது போகலை சார், 20 வருஷமா வேதாந்த வாசிண்டே இருக்கேன், முன்னால எந்த அளவுக்கு கோபம் இருக்கோ அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொன்னேன்னா வேதாந்தம் வாசிக்கிறேன் அர்த்தம். ஆனா அப்படி ஆகாது, நிச்சயமா ஆகாது. நீங்களே யோஜனை பண்ணி பாருங்க, ஒரு 10 வருஷத்துக்கு நம்ம முன்னால நமக்கு எந்தெந்த விஷயங்கள்ல ஆசை இருந்ததோ அந்த ஆசை குறைஞ்சுட்டு வரும். ஆசை குறைஞ்சுட்டு வந்தா பொருள் நம்மகிட்ட வந்துட்டே இருக்கலாம், அது பகவத் அனுகிரகம். இருந்தாலும் நமக்கு இது வேணும் எனக்கூடியதான ஆசை குறைஞ்சுண்டு, இந்த பொருள் வேணும் அந்த பொருள் வேணும் அது வேணும் இது வேணும்னு அலையிறதே கிடையாது. வந்ததா சரி, வரலையா சரி, இப்போ அதுவும் பகவத் பிரசாதமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் என்னென்ன முன்னால் இருக்கிறத விட அதிகமாக வருது, வீடு முழுக்க குப்பையாக இருக்குது. இருந்தாலும் ஏன்னா வாஞ்சிதாதவி அதிக பல பிரதாத்ரி, அம்பாளுடைய சரணங்களே வாஞ்சாதக சமதிகம் பயா திராத்தும் தாத்தும் பலமபிச்ச வாஞ்சா சமதிகம் அப்படின்னு உங்களுடைய சரண்யே லோகானாம் தவஹி சரணாவேவ நிபுணம். அந்த அம்பாளுடைய சரணங்களை பூஜை பண்ணினாலே போகும்னு சொல்றது. அதே போல அத்தனை பதார்த்தங்களும் வந்து கொண்டிருக்கு, ஆனா இந்த மனசுக்குள்ள இருக்கக்கூடியதான இந்த ஆசை முதலியவைகள்லாம் குறையணும். வேதாந்தம் வாசிச்சா நிச்சயமா குறையும், ஆனா சில பேர் இடத்துல தெரியறது இல்லை, அவ்வளவுதான். அந்த உள்ள இருக்கிற சத்ருக்கள் யார் சார் அப்படின்னா, காமயேஷ குரோத ஏஷ ரஜோகுண சமுத்பவா மகாசனோ மகா பாப்மா வித்யேனமிக வைரிணம். எல்லோருக்கும் ஒரு விரோதி ஒருத்தர் இருக்கார், எண்டனர் ஆசைன்னு ஒன்று. அந்த ஆசை ஆசையா இருந்தா விரோதி ஆகாது, ஆசை சமயத்தில் கோபமா ஆயிடுறது. கோபம்னு எப்படி குரோதமாக பரிணமிக்கிறது? இன்னொருத்தர அடிக்கிற அளவுக்கு கோபம் வந்துடும், அடிக்கிறதும் உதைக்கிறதும் அப்படிங்கிற பண்ணுறாளோ இல்லையோ, இது நியாயமா? இது உங்களுக்கு அதிகாரம் இருக்கா? இன்னொருத்தரை வைக்கிறதுக்கோ இல்லை அடிக்கிறதுக்கோ அதிகாரம் இருக்கா? மனுஷனுக்கு அதிகாரம் கிடையாது. ஒருத்தரை அடிக்கணும்னா அம்மாவுக்கு தான் அதிகாரம் உண்டு. ஏன்னா அந்த அம்மா தான் இந்த சரீரத்தை பெற்றா. ஸோ அம்மா ஒத்தி தான் அடிக்கலாம் இந்த சரீரத்தை. அப்பா கூட அடிக்கப்படாது. அப்பா என்ன பண்ணால் அதட்டணும், அடிக்கப்படாது. அம்மாவுக்கு தான் அந்த அதிகாரம்னு சொல்கிறார். ஆனால் இப்போ அம்மாவுக்கு அதிகாரம் ஒன்றும் தெரியல. ஏன்னா இவனே அம்மாவை அடிக்கிறானே, அவங்கிருந்து அடிக்க போகிற அந்த காலம் அப்படி மாறி போயிடுது. இல்லைன்னா ராஜா அடிக்கலாமா? தர்ம விவகார சாஸ்திரத்தில், விவகார தர்மத்தில் ராஜா பனிஷ் பண்ணலாம், போலீஸ்காரன் பனிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்வது. ஆனால் இந்த அளவுக்கு நம்ம ஜனங்களை இன்னொருத்தர அடித்து உதச்சு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கா பார்த்தீங்களா லோகத்தில்? இது எதனால் வந்திருக்கு? குரோதத்தினால வந்தது. காமம் குரோதம், அதே போலயே லோபம். இன்னொருத்தருடைய காசு, இன்னொருடைய பொருள் எனக்கு வேணும் அப்படின்னு. தப்பு இல்லை, ஞாபகம் சொன்ன. நம்ம நாட்டில் பழைய நாளில் எங்கேயாவது தங்கம் கீழே விழுந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன், 10 நாள் ஆனப்பறம் போய் தேடி பார்த்தா அங்கேயே இருக்குமா, யாரும் எடுத்துக்க மாட்டாளாம். ஏன்னா இது எனது இல்லைன்னு நினச்சாலும். ஒவ்வொரு மனுஷனும் ஒரு பொருளை பார்த்ததுமே அவன் அதை எடுத்துக்கொள்ளணும்னா எனதுன்னு தீர்மானமானால் தான் எடுத்துக்கொள்ளும். சந்தேகமாக இருந்தாலும் நம்ம அது போல் இருக்கு அப்படின்னாலும் எடுத்துக்க மாட்டாளாம். நமது தான் அப்படின்னு நிச்சயமாக தெரிஞ்சால் தான் அவள் எடுத்துப்பா, இல்லைன்னா அது அங்கேயே இருக்கும், யாராவது எடுத்துக்கிட்டோன்னு. அப்படி நீங்கள் நினச்சி பார்க்க முடியுமா? இன்றைக்கே விவகாரம் என்னென்ன, இன்னொருத்தருடைய காசு எனக்கு வேணும்னு நினைக்கிற பார்த்தீங்களா, இந்த ஒரு தோஷத்துக்கு லோபம்னு பேர். காம குரோத லோப மோகம், எங்கே சந்தோஷம் இல்லையோ அங்கே சந்தோஷம் இருக்குன்னு நினச்சுட்டு அதுக்கு பின்னால் ஓடிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் மோகம். என்ன மோகமோ இதில் அப்படிங்கிறேன் பார்த்தீங்களா, அது மோகம். அதுக்கப்புறம் மதம், கர்வம். இவன் எதை பார்த்து கர்வத்தை அடைகிறான்னு தெரியல. நீங்கள் வாசிச்சிருக்கலாம், என்ன வாசிச்சாலோ அது சமுத்திரத்துக்கு முன்னால் ஒரு துளி எவ்வளோ வாசித்தாலும், ஏன்னா அவ்வளோ வாசிக்க வேண்டியது இருக்குது. ஐஸ்வர்யம்னு சொல்கிறேளா, இந்த பூமண்டலம் முழுக்க இருக்கக்கூடியதான ஐஸ்வர்யவான்களுக்குள்ள நமக்குள்ள என்ன ஐஸ்வர்யம் இருக்குது கொஞ்சம் யோஜனை பண்ணி பாருங்க. அழகுங்கிறல அது டெம்பரரி, ஒரு நாளைக்கு ஜலம் வந்தால் போயிடும். சரீரத்தில் பலம்ங்கிறல அதுவும் ஒரு க்ஷணம் ஓடி போயிடும், பலம் இருக்கா போல இருக்கும், கொஞ்சம் வயசாகிடுச்சுன்னா எல்லாம் போயிடுது. அப்போ எது சாஸ்வதம், எதை கண்டு உங்களுக்கு கோபம் வந்து கர்வம் வருது யோஜனை பண்ணி பார்த்தீங்கன்னா கர்வம் போயிடும். அதுக்கப்புறம் மாத்சரியம், இது சாதாரணமாக போகாதுன்ட்டார். என்னது, இன்னொருத்தர் நன்னா இருந்தா அது அவனுக்கு பொருந்தார், அது வரல. அந்த ஒரு குணம் இருக்க அதான் பகவான் கிருஷ்ணனுக்கு நான் உனக்கு ரகசியமான விஷயங்கள்லாம் சொல்றேன் பார்த்தார். பிரவட்சியாமி எதற்காக அனசூயமே, நீ யாரை கண்டாலும் வைத்தறிச்சல் படுறதில்லை, எவ்வளவு இதுவாக இருந்தாலும் சரி அவரிடத்துல வைத்தறிச்சல் நீ படுறதில்லை. இந்த ஒரு நல்ல குணம் இருக்க ஆகையால் நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்ற ஞானத்தை நான் இதந்துதே குக்கியதமம் பிரவட்சியாமி அனசூயவே யஜ்ஞாத்வா மோட்சசே அசுபார், எதை அறிந்து கொண்டு உனக்கு ஒரு கவலையும் இல்லாதான எல்லாத்தையும் அடைவாயோ, அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபத்தை நான் சொல்றேன்ப்பா. காரணம் என்னன்னா ஒரு நேரத்துல இந்த சத்ருவான ஒரு குணம் இல்லை அப்படிங்கிற. அதே போல இந்த அசூயாங்கிற குணம், இந்த அசூயே இல்லாத போனால நீங்க குணாதீத்தன் ஆயிடுவலாம். அத்ரின்னு ஒரு மகர்ஷி, அவர் அந்த அம்மா அவருக்கு ஆத்துக்காரிக்கு பேர் அனசூயான பேர். அனசூயான்னா அசூய இல்லாதவள். அசூய இல்லைங்கிற ஒரு குணம் ஒரு மனுஷனுக்கு இருந்தால் அவன் த்ரீ சத்வரஜஸ்தமோ குணங்களை எனக்கூடியதான மூணு குணங்களையும் தாண்டுவார்னு சொல்றதுக்காக அத்ரி மகர்ஷி ஆத்துக்காரு பேர் அனசூயான்னு சொல்லியிருக்கார். ஒவ்வொரு மனுஷிக்கும் ஒவ்வொரு தனித்தனியா பேர் இருக்கு. வசிஷ்டர், வசிஷ்டருக்கு ஆத்துக்காரு பேர் அருந்ததி. ருந்த அப்படின்னா தடுக்கிறது, அருந்ததி எதையும் தடுக்க மாட்டார். வாழ்க்கையில ஒரு தடுப்பும் பிரதிபந்தகம் வராது. எப்ப வராது? புலனை அடக்கினீர்களேனால். அதனால வசிஷ்டான இந்திரிய நிகிரகம் பண்ணவர் அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொரு சப்தர்ஷிகளும் பேரு, சப்தர்ஷிகளுடைய ஆத்துக்காரி பேரு எல்லாம் புராணத்துல ஒரு அழகா அற்புதமாக ஒரு அர்த்தத்தோட சொல்லியிருக்க. நம்ம அதை கவனிக்கிறதே இல்லை, நமக்கு கதை தான் முக்கியம். அந்த பேர் கூட விட்டோம். இப்ப எல்லாம் புதுசா என்னென்னமோ பேர் வச்சிருக்காள், வாயில நுழையாத ஏதோ ஒரு பேர், புதுசா அது ஒன்றும் தெரியாம அர்த்தம் இல்லாதான பேர் எல்லாம் வச்சுட்டு இருக்க. மாற்றிகள்ல பழைய நாள்ல புராணங்கள்ல எதற்காக இந்த பேர் எல்லாம் வச்சுட்டு இருக்கா? இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இப்படி மனசுக்குள்ள இருக்கக்கூடியதான சத்ருக்கள் ஆறு பேரு, காம குரோத லோப மோக மத மாத்சரியங்கள். இந்த ஆறு சத்துருக்களையும் கொல்லணுமையானால் வேதாந்த சிரவணம் குருமுகமாக அந்த சதாச்சாரத்தோட வந்திருக்கணும். அப்ப நிச்சயமாக இது போகிவிடும். ஏன்னா இந்த வேதாந்தமானது அத்தியாத்ம வித்யா வித்யானா, மற்ற எல்லா வித்தியைகளை விட இந்த வித்தியானது உங்களை மாத்தி விடும், உங்களுடைய கேரக்டரை மாத்தி உங்களுக்கு நல்லதா கொடுக்கக்கூடியதான சாஸ்திரம் இந்த சாஸ்திரம் தான். அதனால்தான் இந்த சாஸ்திரத்தை சவுனகருக்கு சொல்லும் பொழுது சப்ரம்ம வித்யா சர்வ வித்யா பிரதிஷ்டாம் அதர்வாய ஜேஷ்டபுத்ராய பிரா சர்வ வித்யா பிரதிஷ்டாம், எல்லா படிப்புகளுக்கும் அடிப்படையாகவும் எந்த படிப்புகளும் எங்கு நிற்கிறதோ அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபத்தையும் நான் கொடுக்கிறேன் அப்படிங்கிற ஆகையார். இது மனுஷனுடைய கேரக்டரை மாற்றி அவனுடைய சீலத்தை சரி பண்ணி இவரை சதாச்சாரமாக கொண்டு வந்து விட்டுரும். நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், வெறுமனை கேட்டுட்டே இருந்தா போகிறோம். கொஞ்ச நாள் அனுப்புறம் என்ன கேட்டுட்டே இருக்கோமே, நாம் நல்ல வழியில் ஈடுபடுவோமே, சந்தியாவந்தனம் பண்ணுவேமே, ஜபம் பண்ணுவோமே அப்படின்னு தோணுமா? தோடி இவனை கொண்டு வந்து அந்த மோட்ச பரியந்தம் உங்களை விட்டுவிடும். அப்படி உயர்ந்ததான ஒரு வித்தியை. அப்படி இருக்கக்கூடியதான அந்த சத்ருக்களை, உள்ள இருக்கக்கூடியதான சத்ருக்களை கொல்லக்கூடியதான சித் ஸ்வரூபமா இருக்கிறதுனால இவருக்கு சத்ருக்கள் வந்து அது வருங்க. த்ரிதச சத்ருன் ஹந்தி சத்ருக் த்ரிச சத்ருக்னஹா த்ரிதசாள், த்ரிதசாள்னு தேவதைகள். அவளுக்கு மூணே நிலை தான், பிறவிங்கிற ஒரு நிலை, இருப்புங்கிற ஒரு நிலை, அதற்கு பிறகு குழந்தை பருவம், அதுக்கு பிறகு யவன பருவம். அவ்வளவு யாரையும் பாருங்க, சுப்பிரமணிய சுவாமி இருக்கார், அதுக்கப்புறம் எப்படி இருக்கார், குழந்தையாக இருக்கார், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி யவனம். என்னைக்காவது சுப்பிரமணிய சுவாமி கிழத்தனத்தில் பார்த்துருக்கோம், எந்த தேவதையாக தான் பார்ப்பிடம் கிடையாது. அவளுக்கு த்ரிதசம், நமக்கு ஆறு திசைகள் உண்டு. ஜாயதே அஸ்தி வர்த்ததே விபரணுதே அபக்ஷயதே வினசிதி எனக்கூடியதான ஆறு பாவ விகாரங்கள் மனிதர்களுக்கெல்லாம் உண்டு, பிராணிகளுக்கெல்லாம் உண்டு. ஆனால் தேவதைகளுக்கு மூணு தான், இருத்தல் பறக்கிறது கிடையாது, இருத்தல், அதற்கு பிறகு குழந்தை பருவம், அதற்கு பிறகு யவ்வனம், அதோட சரி. அவளுக்கு கழுத்தனமோ மரணமோ என்கிறது கிடையாது. அதனால திரிதசாள் தேவதைகளுக்கு வெறும். அந்த திரிதசாளுடைய சத்ருக்கள் இருக்கு பார்த்தால, அந்த சத்ருக்களை கொல்வதனால் பகவானுக்கு சத்ருக்னு பேர். அதே மாதிரியே நம்ம மனசில் இருக்கக்கூடியதான த்ரிதசம் எது, முதல்ல ஏழையாக இருக்கிற நிலை, அதுக்கப்புறம் பணம் வந்ததான நிலை, அதற்கு பிறகு அதனால் கர்வத்தை அடைந்த நிலை. இந்த மூணு நிலையிலையும் உங்கள் மனசானது எந்தெந்த கெட்ட வழிக்கு போகிறதோ அதையெல்லாம் நாசம் பண்ணி உங்களை சரியான வழிக்கு கொண்டு வரணும். உங்களை சரியான வழிக்கு கொண்டு வரணும்னு சொன்னால் வேற யாரும் கொண்டு வர முடியாது. உங்கள் உள்ளே இருக்கக்கூடியதான பரமாத்மா உங்களுக்கு சொல்லணும். அவர் சொன்னால் அம்மாவோ அப்பாவோ ஆத்துக்காரரோ பொண்ணு ஆத்துக்காரியோ இவெல்லாம் ஏதோ அட்வைஸ் தான் பண்ணலாம், கேட்க முடியாது, உங்களை இது பண்ண முடியாது, நிர்பந்தப்படுத்த முடியாது. ஆனால் உள்ளே இருக்கிற பரமாத்மா என்ன பண்ணுறார், புத்தியா சம்யோஜயந்திதம், அவனுடைய புத்திக்கு நல்ல வழியை கொடுத்து எப்பொழுதுமே நல்ல வழியிலேயே இருக்கும்படி பண்ணுறாரு. ஆகையால் நீங்கள் பண்ணக்கூடியதான நல்ல காரியம் பகவன் நாமா உச்சரிக்கிறது, விஷ்ணுதாஸ்நாமம் கேட்கறது, அதே போல ஏதோ ஒரு ஜபத்தை எடுத்துட்டு பண்ணிட்டு இருக்கிறது. இது என்ன பண்ண உங்களுக்கு, உங்களை அறியாமலேயே உங்களை கெட்ட வழியிலிருந்து நீக்கி நல்ல வழியில கொண்டு வர்றது. ஆகையால் பகவானுக்கு என்ன பேரு, சத்ருக்னஹா. பிறகு வியாப்தா காரணத்வேன சர்வ காரியானாம் வியாபனாத் வியாப்தா, உலகத்துக்கெல்லாம் காரணமா இருப்பதனால், காரணமானது எல்லா காரியத்திலையும் வியாபித்திருப்பதனால் உலகம் முழுக்க வியாபிச்சிருக்கார். அவர் வியாப்தரா இருக்கார்னா இல்லாத இடம் இல்லை, தூணிலையும் இருக்கார், துணுபலியும் இருக்கார், எல்லாத்துலேயும் இருக்கார், ஒரு கொசுலையும் இருக்கார், பிரம்மதேவர்கிட்ட தான் இருக்கார். பிரம்மதேவர்லேருந்து ஆரம்பிச்சு மஷக பரியந்தம் யா பிரம்மாதிபிபீலகந்த தனுஷு புரோதா ஜகத் சட்சிணி, பிரம்மாவிலிருந்து ஆரம்பித்து ஒரு எறும்பு வரைக்கும் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு பிராணிக்குள்ள இருந்து சாட்சியாக அதாவது என்னென்ன பண்ணி கொண்டிருக்கு என்று பார்க்கிறாள். ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்திஷு ஸ்புட தரா யாசம் விதுஜும்பதே, ஜாகிரத்திலையோ சொப்பன நிலையிலையா அல்லது தூங்குற நிலையிலையா நான் 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 எப்பொழுதும் சொல்லி கொண்டிருக்கேன் பார்த்தேட. எந்த நான் தூங்கினேனோ அந்த நான் தான் சொப்னத்தை கண்டேன், எந்த நான் சொப்னத்தை கண்டேனோ அந்த நான் தான் முடித்து கொண்டிருக்கேன் என்று அந்த நானை எப்பொழுதும் விடாமல் பார்த்துட்டுருக்கேனோ அந்த நானுக்கு சாட்சியாக இருக்கக்கூடியதான பரமாத்மா சைவாகம். அவர் தான் நான். நதத்ருஷ்ய வஸ்து இது திருட பிரஜாபியஸ்தி சேது. அப்படிப்பட்டதான திருடமான தீர்மானம் இருக்குமே ஆனால் இனிமேல அவர் தான் எனக்கு குரு. சண்டாலோஸ்து துஜோத்து சததம் அப்படின்னு சைஷா குரு ரித்யேஷா மனிஷா மமா அப்படின்னு அவர் தான் என் குருங்கிறார் ஆச்சாரியன். அப்படி எல்லோருக்கும் உள்ள இருந்து கொண்டு அவளுடைய புத்தியை நல்ல வழியில மாத்தி அவனை நல்ல வழியிலேயே திருப்பர் இருக்கக்கூடியதான பதார்த்தம் யார? வியாப்தனான பரமாத்மா. காரணத்தேன சர்வ காரியானாம் வியாபனாத் வியாப்தா சத்ருக்னா ஹிரண்ய கர்ப்பத்ருக்னோ வியாப்தோ வாயுரதோட்சதா. பகவானுக்கு வாயுன்னு பேர். என்ன சார் ஏதோ காத்துன்னு பேர் வைக்கிறேன்னார். காத்து என்ன பண்றதோ அந்த காரியம் அவர் பண்ணிட்டு இருக்கார். காத்து என்ன பண்றதுன்னா வாயுஹோ வாதி கந்தம் கரோதி. எல்லோருக்கும் நல்ல ஒரு மனத்தை கொண்டு வந்து கொடுக்கறது. அதனால அவருக்கு வாயுன்னு பேர். அந்த புட்பங்களுக்கு மேலே காற்று விழுந்து அந்த காற்று நம்ம கிட்ட வறுமையானால் ஆனந்தமான நல்ல வாசனை. தினங்கள்லாம் பீச்சில் போய் உட்கார்ற பாருங்க, எதுக்கு அந்த சமுத்திர ஜலத்துக்கு மேலே விழுந்த காற்றானது மேலே வறுமையானால் நமக்கு சில்லுன்னு இருக்கு. அதே போலயே இந்த வாயுனுடைய சுபாவம் என்ன? எப்பொழுதும் அசைஞ்சுண்டே இருக்கார். அது எங்கே படுறாரோ அந்த படக்கூடியதான் அந்த பொருளுடைய தர்மங்கள்லாம் கொண்டு வந்து மற்றவர்களுக்கு கொடுத்துட்டே இருப்பார். இதுதான் வாயுனுடைய சுபாவம். அதே போலயே பகவான் என்ன பண்ணிட்டு இருக்கார்? கந்தம் கரோதி அப்படின்னு எல்லோருக்கும் நல்ல வாசனையை நல்ல குணத்தை நல்ல மனத்தை கொடுத்துட்டே இருக்கார். பகவான் நீங்க நினைங்க உங்க வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகும். பிராரப்த கர்மாவனால ஏதாவது பாபம் வந்த போதிலும் அந்த பாபத்தை தடுத்து உங்களுக்கு நல்லதே கொடுப்பார். ஒன்றும் தெரியல சார், எனக்கு கட்டங்கள் தான் சார் மேலே மேலே வந்துட்டே இருக்கு சார். கொஞ்சம் யோஜனை பண்ணணும். நிஜமாக நம்ம பகவானை தியானம் பண்ணினோமா? சின்சியராக தியானம் பண்ணினோமா? அப்பப்போ நமக்கு நம்ம காரியாகணுங்கிற எண்ணம் இருக்கே தவிர பகவானை அவருக்காக தியானம் பண்ணினீரா? யோஜனை பண்ணி பார்த்தீங்களா? இல்லை. நம்ம பலமாகணுமே, நம்ம காரியம் முடியணுமே, நமக்கு இது வேணுமே அது வேணுமே எனக்கூடிய எண்ணம் தான் பிரதானமாக இருக்கே தவிர பகவான் நிஜமாக நம்ம போற்றணும் எனக்கூடியதான எண்ணம் வரலை. ஏண்டா மனசு அப்படிப்பட்டது? அது ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ வழி என்ன? இப்படி பழகணும். நம்ம கொஞ்ச நாள் ஆனப்புறம் தானாக வரும். அப்பொழுது ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் வரும். அதுதான் பகவான் எல்லோருக்கும் நல்ல எண்ணங்களை கொடுப்பதனால் நல்ல எண்ணங்களை கொடுத்து நல்ல வழியில் அவளை திருத்தி அதுக்கப்புறம் நல்ல கர்மாக்களை பண்ண சொல்லி அவ்வளவு தரணம் பண்றார். ஏழக்கேவதாது கர்ம கர்ம காரகிதம் யமேபியோ லோகேபியோ உன்னி நீஷதே. உங்களுக்கு உயர்ந்ததான லோகம் கிடைக்கணுமே ஆனால் பகவான் இதை வச்சுக்கோ அப்படின்னு லோகத்தை கொடுக்க மாட்டாராம். என்ன பண்றாரு தெரியுமா? நான் எதோ நான் உனக்கு கொடுத்தா போலையும் நீ அதை பெற்றுக்கொண்டா போலையும் இருக்கக்கூடாது. ஸோ முதல்ல என்ன பண்றார்? உங்களுடைய புத்தியை சரிப்படுத்துறார். அப்பொழுது நீங்கள் அந்த கர்மாக்களை பண்ணும்படி பண்ண. கர்மாக்களை பண்ணின பிறகு நீங்கள் கர்மாக்கள் பண்ணிட்டீங்களோ இல்லையோ உங்களுக்கு இதுக்கு ரைட் இருக்க கொடுக்குறோம். கர்ம பலமாக கொடுத்துட்டுருக்கேன். அதே போல் உங்களுக்கும் என்ன ஆச்சுங்க? நான் பண்ணினேன் ஆகையால் எனக்கு பலம் கிடைச்சது அப்படிங்கிற ஒரு சந்தோஷமும் ஒரு ஆனந்தமும் வேணும். பித்ராஜிதமாக வந்த பணத்தை விட நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வந்ததான ஒரு பணத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கு பார்த்தல, அது வேற. பித்ராஜிதமாக நிறைய காசு இருக்கு உங்களுக்கு வந்து கொடுத்தது, அதை ஏதோ ஒரு வீடு வாங்கினாலும் அது பண்ணி நட்டம் வந்துடுது. ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, நான் அவ்வளோ கட்டப்பட்டு சேர்த்து வச்சு கொடுத்த இது தெரியாமல் புத்தி இல்லாமல் நாசம் பண்ணிட்டு இருக்கான் பார் அப்படின்பா. அதுவே நீங்கள் சம்பாதிச்சுட்டுதான காசு போய் நட்டம் வந்ததுன்னா ஏதோ பாவம் சம்பாதிச்சா போய் எடுத்து போனால் போதும், மறுபடியும் சம்பாதிக்கிறோம் விவகாரம் பாருங்கன்னு. அதே விதமாக ஜனங்களை என்ன பண்ணுறாருன்னா அவளுக்கு ஒரு தைரியம் வேணும், ஒரு மனசில் ஒரு சந்திருப்தி வேணும். அதற்காக அவர் அவளுக்காக கர்மாவை பண்ண வச்சு அந்த கர்மாவனுடைய பலமாக அவளுக்கு சேர்த்து வைக்கிறாராம். ஆகையால் அவருக்கு வாயுன்னு பேர். புண்ணியோகந்த பிருதிவியான்ச அப்படின்னு பகவானே நல்லதான ஒரு மனம் பூமியில் இருக்கிறத என்னுடைய சுபாவம், பகவானுடைய சுவாவம் அப்படின்னு வாயு ஸ்வரூபமாக ஏன் இப்படி சொல்கிறார்? பிருத்திவியில் இருக்கிற நல்ல வாசனைன்னு ஏன் சொல்கிறார்? பிருத்திவியில் தான் நீங்களும் இருந்துட்டுருக்க, ஆகையால் அந்த பகவானுடைய வாசனையானது உங்களுக்கு வந்து உங்களுக்கு நல்ல குணம் ஏற்படும். தினந்தோறும் சொல்லல இதுதான், அப்படி வாயு ஸ்வரூபமாக இருக்க. அப்படி ஆன பிறகு அடுத்ததான நாம அதோட்சஜா, அதோ நக்ஷீயதே ஜாது யஸ்மாத் தஸ்மாத் அதோட்சஜா இது உத்யோக பர்வணி. மகாபாரதத்தில் உத்யோக பர்வால இதை விசேஷமாக வியாசாச்சாரியால் நமக்கு சொல்லியிருக்கார். இந்த அதோட்சஜாங்கிற பேர் இருக்கு பதில, இதுக்கு சாதாரணமாக அர்த்தம் சொல்கிறது கஷ்டம். கமலாட்சா அப்படின்னு சொல்வேள், அதுக்கெல்லாம் சொல்லுவான் பத்மாட்சா பத்மநேத்திரா இவைகள்லாம் அர்த்தம் சொல்லிவிடுவேன். இந்த அதோட்சஜகான்னா என்ன அர்த்தம் அது பார்க்கணும். கீழ் நோக்கி கண்ணுள்ளவர், அவருக்கு பிறந்தவர் என்ன சார்? கீழ் நோக்கி கண்ணு இருக்கிறவர் பிறந்தவர்னா கண்ணு ஒரு மாதிரி என்ன இருக்கும், கண்ணு நேராக இருக்கணும், கண்ணு மேலேயும் இருக்கப்படாது கீழே இருக்கும். பாப்பா மேலே இருந்ததுன்னா ஒரு மாதிரி இருக்கும், கீழே இருந்தால் இன்னொரு மாதிரி இருக்கும், அது சரியாகவே இருக்காது. என்ன சர்வேந்திரியானாம் நயனம் பிரதான், மனுஷியனுடைய அழகு அதில் இருக்க அவளுடைய கண்ணில் இருக்கு. கண் அமைப்புத்தான் அமைப்பு. சில ஃபோட்டோ போட்டு வைப்பான், அந்த கண்ணை அப்படி அழகாக அமைச்சு வைப்பான், எந்த பக்கத்துலேருந்து பார்த்தாலும் நம்மளை பார்க்குறா போல இருக்கும். அந்த கண்ணனுடைய பொசிஷன் அவ்வளோ பிளேஸ்மெண்ட் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கணும். அதே போல் சரீரத்தில் இந்த மனுஷனுடைய அழகு எதில் இருக்க, அந்த கண்களுடைய இடத்துல அமைப்பில் இருக்கு. ஆனால் இவர் என்ன அதோட்சதகான்னு சொல்லியிருக்காரே சார், ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்கிறார். அதோ நக்ஷய தேஜாதோ, அவருடைய ஸ்வரூபம் எண்ணிக்கே கீழ்நிலைக்கு வருவதில்லை, ஆகையால் அவருக்கு அதோட்சஜன்னு பேரு. அப்படின்னு என்ன, அவர் தன் நிலையை விட்டு ஸ்வாத்ம சைத்தன்ய நிலையை விட்டு ஒரு நாளும் இறங்கினதில்லை. அச்சுதகான்னு ஒரு நாமாக்கு சொன்னோம் இல்லையா, தான் எப்பொழுதும் தன் நிலையிலிருந்து நழுவுவதில்லை, தன்னை அண்டியவர்களை தன் நிலையிலிருந்து நழுவும்படி செய்வதில்லை, ஆகையால் அச்சுதகான்னு பேர். அதனால்தான் ஆசமனம் பண்ணும் பொழுது அச்சுதாயனமா அனந்தாயனமா கோவிந்த், ஏன் அச்சுத நாமா சொல்லுன்னு இருக்கேன், அச்சுதானந்த கோவிந்த நாமஸ்மரண வேஷஜம் அப்படின்னு. இது வந்து உயர்ந்ததான ஒரு மருந்தான், அச்சுதானந்த கோவிந்தா அப்படின்னு சொல்றது. அதே போலயே இது புசத்தியான ஒரு ஸ்வரூபம், தான் எப்பொழுதும் தன்னிலிருந்து நழுவாதவர், ஆகையால் அவருக்கு அதோட்சதன்னு வேறு. தேவோ அக்ஷம் பிருத்திவீச்ச அதா, திலோகமானது மேலே இருக்கு, பிருத்திவியானது அதோட கீழே இருக்கு. தயோர் யஸ்மாத் அஜாயதா, அவ் இரண்டுக்கு நடுவில் இவர் பிறந்தார். எப்படி பிறந்தார்? விராட் ரூபமாக பிறந்தார், வைராஜ ரூபேணா இதுவா அதோட்சதா. அதனால விராட் ஸ்வரூபமாக இருக்கார். மேலே பூப்பாதோ யஸ்யநாபிர்மியதசுரநில சந்திர சூரிய உஜநேத்ரே, பூப்பாதோ பூமி பாதங்கள் பியது, மேலே இருக்கக்கூடியதான ஆகாசம்தான் அவருக்கு தலை, இந்த நடுவில் இருக்கிற பாகமெல்லாம் அவர் வியாபிச்சிருக்கார். சந்திர சூரிய உச்சநேத்ரே கர்ணாவாசா, ரெண்டு காதுகளும் எல்லா திக்குகள், சிரோத்யௌஹோ தலையானது திலோகம் அப்படின்னு ஆரம்பித்து உலகம் முழுக்க வியாபித்ததான ஒரு ஸ்வரூபத்தை நாம் அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கோம். சஹசிரசீர்ஷா புருஷ சஹசிராட்ச சஹசிரபாத் சபூவிம் விஸ்வதோ ருத்வா அத்தியதிஷ்டத்த சாங்குலம் அப்படின்னு புருஷ சூக்தத்தை சொல்கிறோம் அல்லவா, அந்த புருஷ சூக்தமும் இதே தத்துவத்தான் சொல்கிறது. ஆகையால் அதோட்சஜ தத்துவம் உலகம் முழுக்க வியாபிதமான இருக்கக்கூடியதான ஒரு தத்துவம், உலகமாக இருக்கக்கூடியதான தத்துவம், ஆகையால் அதோட்சஜ இல்லை. அதோபூதே பிரத்யக் பிரவகிதே அக்ஷகணே ஜாயதே இதுவா அதோட்சஜ. தியானம் பண்ணுங்கன்னு சொல்கிறார் ரொம்ப பேர். தியானம் பண்ணினா கண்ணை மூடினா இருட்டு தான் தெரியுது, பயமாக இருக்கு. ஏன்னா நம்ம கண்ணை மூடி இருக்கோம் சார், வள்ளி இல்லை மேலே இருந்து விழுந்ததுன்னா கண்ணை மூடி இருக்க சொல்ல குத்து வழக்கு எழுந்து வச்சுருக்கேன், பட்டன் பத்துன்னு எழுந்ததுன்னா இவனுக்கு என்ன சந்தேகமோ வரும்னு. அப்போ கண்ணை மூடினு கண்ணை திறந்தாலே இவனுக்கு பயமாக இருக்குது, கண்ணை மூடிட்டு உட்கார சொன்னேன் ஏன்னா என்ன ஆகுமோ தெரியாது. அப்போ கண்ணை மூடுங்கன்னு இருட்டாக வேறு இருக்க, அப்போ கண்ணை மூடிட்டு நம்ம ஜபம் பண்ணணும் இது பண்ணணும்னு சொன்னேலையானால் அது எதற்காக சொல்லப்படுறது? அப்போ கண்ணு காது மூக்கு நாக்கு சொல்லக்கூடியதான சொல்லக்கூடியதான புலன்கள்லாம் வெளி நோக்கி ஓடிக்கொண்டிருக்கு, வெளியில் பார்த்து இல்லையானால் பகவானை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். பகவானை புரிஞ்சுக்கணும்னா எங்கே புரிஞ்சுக்கணும், அந்தர்முக சமாராத்யா பகிர்முக சுதுர்லபா, உள்ளூர இதயத்துல பார்க்கணும். ஆகையால் அந்த பரமாத்மா எங்க காணப்படுவார், எங்கும் இருந்த போதிலும் எங்க காணப்படுவார், உங்க இதயத்துக்குள்ள காணப்படுவார். இதயத்துக்குள்ள அவரை பார்க்கணும், ஏன்னால் கண்ணை வெளிநோக்கி பார்த்த பிரயோஜனம் இல்லை, உள்நோக்கி பார்க்கணும். அதான் அதகான உள்நோக்கின்னு அர்த்தம். உள்புறமாக பார்த்து கொண்டு அதோபோதே பிரத்யக் பிரவைதே, இதுதான் உபநிடத்து. கஷ்டித் தீரா பிரத்யகாத்மான மைற்றது அமிர்த சட்சு அமிர்தத்வமிச்சன் அப்படின்னு பிரத்யக்காக உள்நோக்கி பார்த்து, கண்ணை வெளியில பார்த்துட்டே இருந்தா வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்க நேரமும், கண்ணை மூடிட்டு உள்ள இதயத்தை பக்கம் திரும்பி பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணணும். உடனே இருட்டா தானே இருக்குன்னு, கொஞ்ச நாள் இருட்டா தான் தெரியும், அதுக்கப்புறம் தெதிப்பியமான ஒரு பிரகாசம் தோணத் தொடங்கும். முதலில் தீபத்தினுடைய ஒளி போன்றதான ஒரு பிரகாசம் தெரியும், அந்த ஒளி போன்றதான பிரகாசம் என்னைக்கு தெரியுறதோ விடாம தியானம் பண்ணுறதுன்னா அந்த ஸ்வரூபமானது உங்க இஷ்ட தெய்வமாக மாறும். இஷ்ட தெய்வமா அந்த ஸ்வரூபத்தை நீங்க பார்க்கலாம். பிறகு கொஞ்ச நாள் இங்க இஷ்ட தெய்வம் பார்த்து இருந்தா போல இருந்து மறந்து போயிடும். இப்போ ஒவ்வொன்றும் அழுவோம், ஐயோ போயிட்டு போயிட்டு ட்ரை பண்ணா வரவே இல்லையே வரவே இல்லையே, ஒன்றும் கவலையே விடாதுவாங்க. மறுபடியும் விட்டு பண்ணிட்டே இருந்தேன், ஆனால் கொஞ்ச நாள் ஆனவரும் மறுபடியும் அந்த சொரூபம் நன்னா பிரதிஷ்டையா வந்துடும். அப்ப பிரதிஷ்டையா வந்துடும், இனிமேல கண்ணை திறந்தாலும் போகாதுங்க. முன்னால கண்ணை மூடினா கிடைக்கல, இப்ப கண்ணை திறந்தாலும் உள்ளூர் அந்த சொரூபம் காணப்பட்டிருக்கும். இப்படி யோக சாஸ்திரத்துல நீங்க தியானம் பண்ணக்கூடியதான முறைகள்ல சவிகல்ப சமாதி, சபீஜ சமாதி, நிர்விகல்ப சமாதி, நிர்பீஜ சமாதி, அசம்பிரஜாத சமாதி, சம்பிரஜாத சமாதி, இப்படின்னு எட்டு விதங்களாக எப்படி நீங்க உலகத்துல யாரோட பேசி கொண்டிருந்தாலோ, பார்த்து கொண்டிருந்தாலோ, நினைத்து கொண்டிருந்தாலோ, அல்லது எதை பண்ணி கொண்டிருந்தாலோ உங்க இதயத்துல அந்த ஸ்வரூபம் காணப்பட்டு கொண்டே இருக்கும். எப்ப சார் எனக்கு இவனை ஆரம்பிக்கவே இல்லை, ஆனா இது கேள்வி மட்டும் எப்ப வரும் எனக்கு அப்படிங்கிற மனுஷியாளுக்கு வேகமா பலப்படும் நினைக்கிறாளே தவிர முயற்சி பண்ண மாட்டேங்கிற. ஆகையால் அது பிரத்யக் பிரவாகமா இருந்தால் அதோபோதே பிரத்யக் பிரவாகிதே அக்ஷகணே ஜாயதே இதுவா அதோட்சதே. இத அதோபூதே கியதோட்ஷ அக்ஷகணே பிரத்யக் ரூப பிரவாகிதே ஜாயதே தஸ்ய வைஜானம் தேன அதோட்சத உச்சதே. அதோபூதே கியக்ஷகணே புலன்களெல்லாம் எப்பொழுது உள்நோக்கி திருப்பப்பட்டனவோ பிரத்யக் பிரவஹிதே ரூப பிரவாகிதே, வெளியில ஓடிக்கொண்டிருக்கக்கூடியதான புலன்களை உள்நோக்கி திருப்பி பார்த்தேனால் ஜாயதே தஸ்யவை ஞானம், அவனுக்கு இப்படிப்பட்டதான ஞானம் நிச்சயமாக உண்டாகிறது. தேன அதோட்சத உச்சதே, அதனாலதான் அதோட்சதுன்னு உபனிஷத் வாக்கியமானது விசேஷமாக இங்கே சொல்லப்பட்டது. இப்படிப்பட்டதான பகவானுடைய நாமாக்கள்ல வைகுண்ட புருஷ பிராண அப்படின்னு பிராணத புருஷோத்தம ஹிரண்யகர்ப்பசத்ருக்னோ வியாப்தோ வாயுரதோட்சதா அப்படின்னு பகவானுடைய நாமாக்களை பார்த்தோம். பிறகு ராமாவதாரம் பார்த்தோமோ இல்லையோ, அதே போல ருது சுதர்சன காலஹ பரமேஷ்டி பரிகிரஹ உக்ர சம்வத்சரோ தட்சோ விஸ்ராமோ விஸ்வதட்சிணா அப்படின்னு அடுத்த சென்று நாமக்கள் இதை அடுத்த சனி